நமஸ்காரம். ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம், அதில் ஒரு ஐயம், விடை கேட்போம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதது அகர்ஹிதம். இது ராமனே சொல்லுகிற ஸ்லோகம். சுக்ரீவன் விபீஷணனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தடுத்தான். ஹனுமார் விபீஷணனை நம்ம கோட்டில சேர்த்துக் கொள்ளலாம் என்று சிபாரிசு செய்தார். அப்ப ராமன் அவர்களை குறித்து சொல்லும் ஸ்லோகம் இது. நண்பனாக வரட்டும், உண்மையான நண்பனாக கூட வர வேண்டாம், நண்பன் வேஷமிட்டு வந்தாலும், மேலோட்டமாக நண்பன் சொல்லி வந்தாலும் அவனை நான் கைவிட மாட்டேன் என்று ராமன் கூறுகிறார். அடுத்த வரியில் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவருக்கு தோஷமே இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பா அவனை விட்டுட மாட்டேன், ஏனெனில் சான்றோர்கள் காலில் விழுந்தவனை எப்படியாவது காப்பாற்ற வேணும்னு சொல்கிறார்கள். அப்படித்தான் எங்க மூதாதையர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால விட்டுவிட மாட்டேன்னு ராமன் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்திலே ரெண்டு ஐயங்கள் எழுகின்றன. நண்பன் வேஷமிட்டு வந்தாலும் போதும் என்கிறாரே ராமன். நிஜமாவே இது சரியா? உண்மையான நண்பனாக வந்தால் சரணம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளட்டும், பொய்யாக வந்தால் அப்ப யாருமே பொய்யா போலாமே, பக்தி இல்லாதவர்கள்லாம் கூட பக்தி இருக்கிறாப்புல நடித்து விடலாமே. அதனால ராமன் மித்ரபாவேன்னு சொல்றது சரிதானா? ஏமாறுறதுங்கிறது ஒரு குற்றம் இல்லையா? ஒருத்தர் வெறும் வேஷம் விட்டுன்னு வந்து நம்மளை ஏமாத்திடுவார். நான் என்னமா ஏமாந்தேன் பாருனா சொல்லிப்பார்கள். அப்போ அது ஒரு குறையாட்டம் தோணும். ஆனால் உண்மையில் அது ராமனுடைய குறை அல்ல, நிறை. அது அவருடைய குணம். அவர் என்ன சொல்லுகிறார்? குற்றவாளிகளை எல்லாம் வைகுந்தத்துக்கு அழைத்து போய்விடுவேன் என்று சொல்லவில்லையே. குற்றவாளியாகவே இருந்தாலும், அவன் வேஷமிட்டு வந்தாலும் அவனை கைவிட்டு விட மாட்டேன்னு சொல்லுகிறார். அது நியாயம்தானே? ஏன்னா அவர் எல்லாரையும் கைவிட ஆரம்பித்தால் அப்புறம் திருந்துவதற்கு வாய்ப்பே இருக்காது. அதனால மித்ரபாவேனான்னு சொல்லும்போது அவர் ஏமாறுகிறார்னு வச்சுக்க வேண்டாம். அவ்வளவு எளிமையாக எத்தனை தாழ்ந்தவனையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளார். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அவன் குற்றத்தோடையே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், விடமாட்டேன். இது இப்ப அடுத்த ஐயம். அப்ப நாம் எல்லாரும் குற்றம் அண்ணவர்கள் அந்த தோஷத்தோடையே போய்விடுவோம், தோஷமே நீங்காதே. இன்னொருத்தர் வேணும்னு விதண்டாவாதம் செய்தார். தோஷத்தோட கூட வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ராமன் சொல்லியிருக்கார். அப்ப அவருக்கு குற்றங்கள் பாபங்கள் பிடிக்கிறது போல் இருக்கு. அதனால நான் இனிமே பொய் தான் சொல்ல போறேன், திருட போறேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட போறேன், என இதெல்லாம் தான் ராமனிடத்துல சரணாகதி பண்றதுக்கு தகுதி போல் இருக்கு என்று விதண்டாவாதம். இந்த சந்தேகத்தையும் போக்கிக்கலாம். அவர் குற்றவாளிகளையும் கைவிட மாட்டேன்னு சொல்லுவது குற்றத்தோடையே அவர்களை வைத்திருக்க அல்ல, குற்றத்தை மாற்றி திருத்தி நல்லவனாக்கி நல்ல கதி கொடுப்பதற்குத்தான். அப்ப இது என்னன்னு எடுத்துக்கணும். ராமனிடத்தில் வந்து சரணம்னு பற்றும் போது அவர் என்னமா நடந்துக்கிறாருங்கிறதான் ரெண்டு வரியும் சொல்றது. இப்போ நாம பெருமானிடத்துல போய் நிக்கிறச்சே என்னென்ன குற்றங்கள் இருக்குமோ அதை கண்டு பயப்பட்டு சரணமே பண்ண முடியாதே என்று பின்வாங்கிவிட வேண்டாம், குற்றவாளியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார். இதுதான் முதல் சமாதானம். இன்னொன்னு, நாமெல்லாம் பக்தர்கள் தான், ஆனா நம்மாழ்வாரனுக்கு நமக்கு பக்தியா? விபீஷணன் பிரஹ்லாதன் அளவுக்கு நமக்கு பக்தியா? இல்லையே. அப்படின்னு நினைச்சிட்டு கிட்டக்க போகாது இருந்துருவோம் இல்லையா? அதுக்குத்தான் அவர் பதில் சொல்றார். அப்படியே ஒன்னு உண்மையான பக்தியை நான் எதிர்பார்க்கல, அந்த பாவனையோட வந்தாலும் போரும், சற்றே வேஷமிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிறார். அதனால என்ன பயன்? நமக்கு ஒண்ணு பெரிய பெரியவர்கள் அளவுக்கு பக்தி இல்லையே, அப்ப பெருமானுக்கு கிட்டக்கவே போக முடியாதே என்று பயந்து கொண்டு முன்வைத்த காலை பின் வைத்து விட வேண்டாம். தைரியமா முன்னாடி போலாம். ஏனெனில் ராமனே உறுதி கூறியிருக்கிறார், மித்திரன்னு பேர் வச்சுட்டு வந்தா கூட ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்குன்னு நான் பொய்யான பக்தியோட போகணும்னு அர்த்தமா? தோஷம் இருந்தா ஏத்துக்கிறேங்கிறதுக்கான தோஷம் பண்ணணும்னு அர்த்தம். பாபிஷ்டர்களையும் விடமாட்டேன்னு சொன்னா நான் பாபம் பண்ணிட்டு போனேன்னு அர்த்தம். பாபம் பண்ணவர்களும் பின்வாங்க வேண்டாம். மித்திரன் நண்பன் வேஷம் போட்டு வந்தா கூட, கொஞ்சம் பக்தி இருந்தா கூட ஏற்றுக்கொள்ளுகிறேன். இததான் அதுக்கு கருத்தா வச்சுக்கணும். இன்னொன்னு, ராமன் ஜாகிரதை அனுதிரி முடிச்சு சொல்லியிருக்கார், சரணம்னு பற்ற வருங்கால். அது வர்ற சமயத்துக்கு இதெல்லாமே அக்செப்டபிள். இப்போ திடீர்னு எமர்ஜென்சி, அப்போ ஒரு வண்டி போறது, ஆம்புலன்ஸே போறதுன்னு வச்சுங்களேன், அது எந்த பக்கத்த ஒரு ரோட்ல வேணா ஓட்டின்னு போலாம். ரெட் லைட்டுக்கு நிக்க வேணுங்கிறதே இல்லை, எப்படி வேணா போலாம். ஆக அது எப்படி வேணா போலாம்ங்கிறதுக்காக டிராபிக் ரூல்ஸே இல்லேன்னு ஒத்துருஞ்சிருடல. இப்போ அந்த எமர்ஜென்சி இருக்கிறச்சே ஒத்துப்பா. எமர்ஜென்சி முடிஞ்சு போய் வெறும் வண்டியா வந்திருந்தா ரெட் லைட்ல நின்றுதான் வந்தாகணும், நம்ம இட்டது போக முடியாது. அத போல சரணாகத்தின்னு பண்ண போற நேரம், அந்த நாளில் நமக்கு இருக்கிற பழைய குற்றங்கள், பாபங்கள், தோஷங்கள் இவற்றை கண்டுகொள்ளாமல் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். வாஸ்தவம் அது எமர்ஜென்சி. ஆனா அதற்கு அப்புறம் அதுதான் அன்னைக்கே ஏத்துண்டாரு, இனிமே என் வாழ்நாள் முழுக்க இதே போல தப்புகளோட இருந்தாலும் ஏத்து பெறனால் அது செய்ய மாட்டார். ஏன்னா அது யூஷுவல் டே ஆயிடுறது. அதுக்கப்புறம் இருக்க வேண்டிய சட்டத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். அப்ப அந்த நாளில் அந்த சமயத்தில் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றனவே தவிர எப்பவுமே அதுக்குன்னு குற்றங்களோட இருக்க முடியாது. நான் எப்பவுமே நண்பன் வேஷம் விட்டு போனாலும் அவரும் ஏத்துக்கொண்டு இருக்க மாட்டார். இந்த உண்மையை புரிந்து கொள்வோம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.